அல்லேலூயா.
எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி இந்த இரண்டாம் நாள் சேசித்த வேத பாட கூட்டத்திற்கு வருகின்றதானவர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதல் தெரிவிக்கிறோம்.
In the sweet name of Lord Jesus Christ, we greet everyone who came to the second day Bible study in accepting our invitation.
இந்த மாலை வேளையில் பல்வேறு கேள்விகளோடு, பிரச்சனைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருப்பீர்கள்.
In this evening, you might have come in the presence of God with much expectations and receive a lot of things from the Lord.
புதிய ஆத்மாக்களாக பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்கிறதான ஒரு பெரிய இயக்கத்தில் இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்க கூடும்.
As new souls with an earnest expectation and longing will not get a deliverance from God, because you might come to this place.
உங்கள் கரத்திலே ஜெப வேண்டுகோள் என்கிறதான ஒரு ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் அதில் குறிப்பிட்டு அங்கே முன்பாக வைக்கப்பட்டிருக்கான பெட்டியில் அதை நீங்கள் போட்டால் இங்குள்ளதான பரிசுத்தவான்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள்.
In your hands a form for prayer request is given. If you fill in the form mentioning your problem and drop in the box that is kept for it, the saints of God who are here will be praying for you.
உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும், இதுவரை தீர்க்கப்படாத எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதியஸ்தர்களாய் நீங்கள் காணப்பட்டாலும், பரிசுத்தவான்களுடைய ஜபத்துக்கு இறங்கி தேவன் உங்களை நிச்சயமாக விடுதலையாக்குவார்.
வாட் எவர் மேபி யுவர் ப்ராப்ளம்ஸ், பெர்ஹாப்ஸ் தி ப்ராப்ளம்ஸ் தட் கேன்னாட் பீ சால்வ்டு, சிக்னஸ் தட் கேன்னாட் பீ க்யூர்ட், ஈவன் ஃபர்சேக்கன் பை தி டாக்டர்ஸ், the Lord will be hearkening the prayer of the saints and delivering you from all sickness.
இந்த கூட்டங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையிலும் தொடர்ந்து இங்கே மாலை 6 மணிக்கு ஜெபத்தோடு ஆரம்பிக்கும்.
These meetings will continue up to Sunday evening. Every day the meeting will begin at 6 o'clock in the evening with prayer.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
Praise be to the holy name of God.
உலகத்தின் முடிவும் நித்தியமும் என்கிறதான தலைப்பிலே ஆவியானுடைய உதவியோடு நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
We are meditating the word of God with the help of the Spirit of God on the topic the end of the world and eternity.
உலகம் என்று சொல்கிறதான வேளையில் சத்திய வேதம் மூன்று விதமான உலகத்தை குறித்து விளங்குகிறது.
When we speak about the world, the Holy Bible speaks about three kinds of worlds.
முதலாவதாக பூர்வ உலகம் என்கிறதான ஒரு உலகத்தை குறித்து 2 பேதுரு 2:5 நாம் பார்க்கிறோம்.
In 2 Peter 2:5 we come across a world by the name the old world.
2 பேதுரு 3:6 அப்பொழுது இருந்த உலகம் என்று இந்த பூர்வ உலகத்தை குறித்து பேதுரு அப்பொழுது இருந்த உலகம் என்றும் குறிப்பிடுகிறார்.
In 2 Peter 3:6 Saint Peter mentions about this world as a world that existed then.
இந்த இரண்டு இடங்களிலேயும் உலகம் என்கிறதான தமிழ் பதமானது மூல பாஷையாகிய கிரேக்க பாஷையிலே காஸ்மோஸ்
In these two places, the Tamil term ulagam, the English term world, has been translated in Greek language as cosmos.
இரண்டாவதாக இப்பொழுது இருக்கிறதான பொல்லாத உலகம் என்று கலாத்தியர் 1:5 நாம் வாசிக்கிறோம்.
In Galatians chapter 1:5 we read about the present day world as the present evil world.
அது தமிழிலே இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
In Tamil it is written as the present evil universe.
கலாத்தியர் 1:4 நாம் பார்க்கிறோம்.
In Galatians chapter 1:4 we read so.
ஆனால் ஆங்கிலத்திலே present evil world என்று எழுதப்பட்டிருக்கிறது.
But in English it is written as the present evil world.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
Praise be to the holy name of God.
இந்த இடத்திலே வரக்கூடிய உலகம் என்றான வார்த்தையானது மூல பாஷையாகிய கிரேக்க பாஷையிலே ஏயோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
The term that the world comes in this case is written in the original Greek language as Aeon.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
Praise be to the holy name of God.
மூன்றாவதாக எபிரேயர் இரண்டாம் அதிகாரத்திலே இனி வரும் உலகம் என்று ஒரு உலகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம்.
In Hebrews chapter 2 we come across a world which is called the world to come.
எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே அதை நாம் பார்க்கலாம்.
In Hebrews chapter 2 verse 5 we see
இது இந்த இடத்திலே வரக்கூடிய உலகம் என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையாகிய கிரேக்க பாஷையிலே ஒய்கோ மெனே என்று எழுதப்பட்டிருக்கிறது.
The term the world used here is in Greek the language it is the term used is ஒய்கோ மெனே.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை
உண்டாகட்டும்.
ஆகவே சத்திய வேதம் மூன்று விதமான உலகத்தை குறித்து பேசுகிறது.
Therefore the holy bible speaks about three kinds of worlds.
உலகம் என்கிற அந்த வார்த்தையானது இந்த கிரேக்க பாஷையிலே மூன்று வித்தியாசமான கிரேக்க பதங்களை கொண்டு பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் இப்போது கேட்டோம்.
We have words that in the Greek language for the English term, the world, three different terms are being used.
பூர்வ உலகம் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது.
The old world was destroyed by flood.
And அது ஏன் அழிக்கப்பட்டது என்பதை நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தோம்.
Yesterday we meditated why it was destroyed.
மனிதனுடைய அக்கிரமம் நித்தமும் பொல்லாததாக அவனுடைய நினைவுகள் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாததாக காணப்பட்டபடியினால் தேவன் அந்த பூர்வ உலகத்தை ஜலத்தினால் அழித்தார்.
The sin of the sin and iniquity of the human beings, they were always continually evil. Continuously it was so, therefore God has destroyed the world.
பூர்வ உலகத்தை தேவன் அழித்தார்.
The Lord destroyed the old world.
2 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம்.
Let us read 2 Peter chapter 2 verse 5.
பூர்வ உலகத்தின் தப்பவிடாமல் நீதி பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிழைக்கு வரப்பண்ணி. And spared Noah the old flood, but saved Noah the 8th person, a preacher of righteousness, bringing in the flood upon the world of the ungodly.
பூர்வ உலகத்தை தப்பவிடாமல் அவபக்தி உள்ள அவபக்தியால் நிறைந்த ஜனங்கள் காணப்பட்ட அந்த உலகத்தை 8 பேரை மாத்திரமே அந்த பூர்வ உலகத்திலிருந்து காப்பாற்றி இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார்.
That world was a world full of ungodly people. The Lord had not spared the old world, but he saved only 8 people and brought the 8 people to the present world.
அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி.
God caused the flood to come upon the world which was full of ungodly people.
இப்படி ஜலத்தினால் பூர்வ உலகத்தை தேவன் அழித்தார் என்று சத்திய வேதம் தெளிவாக கூறுகிறது.
The holy bible says clearly that in this way God has destroyed the old world which was full of ungodly people.
ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு பேதுரு அப்போஸ்தலன் இதை குறித்து பேசுகிற போது பூர்வ உலகத்தை தேவன் ஜலத்தினால் அழித்தார் என்கிற சத்தியத்தை புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் புதிய ஏற்பாட்டு தேவனுடைய பிள்ளைகள் கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிற தேவ ஜனங்கள் மனதார அறியாமல் இருக்கிறார்களே என்று அவர் வேதனைப்படுகிறார்.
When Saint Peter is writing to the New Testament people, New Testament children of God and the people of God, was in what manner the old world was destroyed, he is worried and he says that the people of the New Testament world was not aware, not willingly aware of this fact.
2 பேதுரு 3 அதிகாரம் 6 வசனத்திலே பேதுரு அப்படி துக்கிப்பதை நாம் பார்க்கிறோம்.
In 2 Peter chapter 3 verse 6 Saint Peter is grieved in this manner.
அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார் அறியாமல் இருக்கிறார்கள். For by the world then was in overflowed with waters perish.
அப்பொழுது இருந்த உலகம் ஜலத்தினால் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது என்பதை
மனதார அறியாமல் இருக்கிறார்கள்.
The world that then there was overflowed with water and perish, but the people willingly are not aware of it.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
Praise be to the holy name of God.
பூர்வ உலகத்தின் அழிவை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கித்த பேதுரு அப்போஸ்தலன், இப்போது இருக்கிற இந்த உலகம் இனி எப்படி அழியப் போகிறது என்பதையும் தொடர்ந்து வரக்கூடிய வசனத்திலே பேசியிருக்கிறார்.
Saint Peter, who was preaching to the people in what manner the world was destroyed, he is also speaking in what way the present world will be destroyed in the coming verses.
அடுத்த வசனத்தை வாசிப்போம்.
இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கிறாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது.
For the heavens and the earth which are now by the same word are kept in store, reserved and prepared against the day of judgment and perdition of ungodly men.
இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டு அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது.
The heavens and the earth which are now are reserved to be destroyed by fire.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும்.
Praise be to the holy name of God.
பூர்வ உலகத்திலே தேவன் இந்த பூமியிலே மாத்திரமே அழிவை கொண்டு வந்தார்.
In the old world, God caused destruction only on this earth.
ஆனால் நாம் வாசம் பண்ணுகிறதான இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்துக்கு பூமியில் மாத்திரமல்ல வானத்திலேயும் கூட ஒரு பெரிய அழிவு சம்பவிக்க போகிறது.
But to the present world in which we are living, there will be destruction not only to the earth but also to the sky.
தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை சத்தியம்தானா?
Is the prophetical word of God true?
இந்த விஞ்ஞான யுகத்திலே நவீனமான இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாம் இந்த வேதத்தை விசுவாசிப்பதற்கு அது ஒரு நம்பத்தகுந்த ஒரு புத்தகம் தானா?
Is the Bible a trustworthy book so that we who are living in the civilized age in the modern scientific world could be able to believe?
பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிந்தது என்கிற சத்தியத்தை ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்ள மறுத்து வந்தது.
The researchers and the scientists, they were not at all accepting the fact the old world was destroyed by flood.
பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிந்தது என்பதற்கு தேவன் இரண்டு முக்கியமான ஆதாரங்களை வேதத்திலும் உலகத்திலும் வைத்திருக்கிறார்.
The Lord has provided two important evidence in the Holy Bible and in the world to prove that the old world was destroyed by flood.
அப்போது இருந்த உலகம் ஜலத்தினால் அழிந்தது மெய்தான், சத்தியம்தான் என்பதற்கு முதல் ஆதாரம்தான் நேற்றைய தினத்தில் நாம் பார்த்ததான நோவாவின் பேழை.
The ark of Noah which we saw yesterday is the first proof to prove that the old world was there and it was destroyed by flood.
அதை குறித்து சத்திய வேதத்தில் மாத்திரமல்ல இன்றைக்கு துருக்கி தேசத்திலே அராரத் மலையின் பகுதியிலே வல்லரசு நாடுகள் பல நாடுகளும் செயற்கைக்கோள்களை அனுப்பி அந்த நோவாவின் பேழை சத்தியம்தான் என்பதை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது.
Today, not only by the Holy Bible, but even by the evidences that are seen in the Mount Ararat, in the governments of Turkey and other countries have sent many researchers and did many researchers through using satellites, by that it was proved that it is a fact.
1987 ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி காலை வந்ததான செய்தித்தாள்களில், துருக்கி தேசத்தின் செய்தித்தாள்களில் அந்த கவர்மெண்டுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி சொல்லுகிறது, நோவா பேழை உண்மைதான், அது சத்தியம்தான்.
இந்த நியூஸ் பேப்பர்ஸ் தட் வர் பப்ளிஷ்ட் இன் தி மந்த் ஆஃப் ஜூன் ஆன் 21st, it was reported clearly and proved and reported that the fact that the ark of Noah existed and it is on Ararat is true.
துருக்கி அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக 1987ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி செய்தித்தாள்களிலே இந்த நோவா பேழையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கண்டுபிடித்து அதிகாரப்பூர்வமாக அரசாங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது.
The Turkish government has found out the existence of the Ark of Noah, made researches and came to the conclusion it's true and it has published authoritatively about the existence of it.
இந்த ஒரு ஆதாரத்தை மாத்திரமல்ல
not only this one evidence,
இன்னொரு மிக முக்கியமான ஆதாரத்தையும் கூட தேவன் சத்திய வேதத்திலும் இந்த முழு உலகத்திலையும் வைத்திருக்கிறார்.
One more important evidence the Lord has provided, not only in the Holy Bible, but in the world itself.
பூர்வ உலகம் அழிக்கப்பட்டது, ஜலத்தினால் அழிந்து போனது உண்மைதானா?
Is it true that the old world was destroyed by flood?
வேதத்திலே சொல்லப்பட்டதான அந்த ஜலப்பிரளயத்தை பற்றியும் நோவாவின் பேழையை பற்றியும் சொல்லப்பட்டதான சத்தியங்கள் மெய்தானா?
Are the facts that are recorded in the Holy Bible about the flood and the ark of Noah, are they true?
இப்படி எத்தனையோ வருட காலமாக ஆராய்ச்சி பண்ணி 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 இன்றைக்கு விஞ்ஞான உலகமும் பல்வேறு புவியியல் ஆராய்ச்சியாளர்களும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு பரம்பிடித்து உலகத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள்.
In this way for many years the researchers and geologists had done many experiments and they have finally come to a conclusion of its truth and they have published articles and pictures.
நான் மறுபடியும் சொல்கிறேன், பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டது என்கிறதான சத்தியத்திற்கு இரண்டு முக்கியமான ஆதாரங்களை வேதத்திலும் உலகத்திலும் ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
I repeat, the Lord has provided two important evidences in the Holy Bible and in the world to prove that the old world was destroyed by flood.
அதிலே முதல் ஆதாரம் தான் நோவாவின் பேழை.
The first evidence is the Ark of Noah.
இரண்டாவது ஆதாரத்தை குறித்து இப்போது நாம் சிந்திக்க போகிறோம்.
Now we are going to meditate about the second evidence.
உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டதான நோட்டீஸ்லே இரண்டாவது படம், அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம்.
I am requesting you to look at the second picture in the paper that is given in your hand.
இந்த சார்ட்டிலே உள்ளதான எல்லா படங்களும் அதிலே குறிப்பிடப்படவில்லை, ஒரு சில படங்கள் மாத்திரமே அந்த இரண்டாம் கட்டத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது.
Not all the pictures in the chart are mentioned in the paper in your hands, only two important pictures are given.
முதலாவதாக வேதத்திலே உள்ளதான ஆதாரத்தை நான் சொல்கிறேன்.
First of all, I want to mention the evidence in the Holy Bible.
விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சியாளர்கள், புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் அதை எப்படி நிரூபித்திருக்கிறார்கள் என்பதை பிற்பாடு நான் சொல்கிறேன்.
Later I will say how the scientists and geologists have made experimentation and proved it.
ஆதியாகமம் ஏழாம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிப்போம்.
Let us read the book of Genesis chapter 7 verses 19 and 20.
ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலால் பதினேழு உள்ள உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று.
And the waters prevailed exceedingly upon the earth, and all the high hills that were under the whole heaven were covered. 15 cubits upward did the waters prevail, and the mountains were covered.
இங்கே தயவு செய்து எல்லாரும் இந்த வேத வசனத்தை கவனியுங்கள்.
All of you look closely at this word of God.
பூர்வ உலகத்தை தேவன் ஜலத்தினால் அழித்தது சத்தியம்தானா?
Is it true that God destroyed the whole world by flood?
இங்கே இரண்டாவது ஆதாரம், முழு உலகத்திலும் காணப்படுகிற எல்லா மலைகளும் அந்த ஜலத்தினால் மூடப்பட்டது என்றும், மூடப்பட்ட மலைகளுக்கு மேல் 15 முழ உயரத்திற்கு தண்ணீர் நின்றதாக சத்திய வேதம் விளம்புகிறது.
The Holy Bible says that the waters prevailed and were increased greatly upon the earth, and the earth went up the face of waters, and the waters prevailed exceedingly upon the earth, and all the high hills were under the whole heaven covered. 15 cubits upward did the waters prevail.
இந்தியாவிலே காணப்படுகிற இமயமலை முதற்கொண்டு முழு உலகத்திலும் காணப்படுகிற எல்லா உயர்ந்த மலைகளும் மூழ்கி போகத்தக்கதாக மூடப்பட்ட மலைகளுக்கு மேல் அல்லது மூழ்கின மலைகளுக்கு மேல் 15 முழ உயரத்திற்கு தண்ணீர் நின்றது.
Right from the Mount Himalaya that is in our country, in the various hills and mountains extending all over the world, the waters prevailed forever, and waters were rising up to the level 50 cubits above all the mountains.
இந்த சம்பவத்தை ஆரம்பத்திலே ஏற்றுக்கொள்ள மறுத்து வந்ததான ஆராய்ச்சியாளர்கள், விசேஷமாக புவியியல் ஆராய்ச்சியாளர்கள்,
the scientists or researchers, especially geologists, who in the initial stage denied to accept this fact.
இந்த வேதத்திலே குறிப்பிடப்பட்டபடி எல்லா மலைகளுக்கும் மேலும் மூழ்கத்தக்கதாக 15 முழ உயரத்திலே தண்ணீர் நின்றிருக்க கூடுமானால்,
இஃப் as recorded in the Holy Bible, the waters would be prevailing above all the hills and mountains above 50 cubits.
முழு உலகத்திலும் காணப்படுகிற ஒவ்வொரு மலையிலும் தனித்தனியாக ஆராய்ச்சி நடத்துவோம். ஏதாயிலும் ஆதாரங்கள், அந்த நாட்களிலே செத்துப்போன மிருகங்களுடைய எலும்புகள், வேற ஏதாயிலும் பொருள்கள், ஏதாயிலும் ஆதாரங்கள் அந்த மலைகளிலே கிடைக்கிறதா என்று பல்வேறு வருஷங்களாக, கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு குழுக்களாக பிரிந்து ஆராய்ச்சி பண்ணினார்கள். முழு உலகத்தில் எல்லா மலைகளிலும்
Let us conduct researches in all the mountains that are scattered all over the world to find the evidences for the flesh. If any skeleton of some animal is prevailing in this way, many teams were appointed for nearly 40 years. They were making research.
அவர்கள் ஆராய்ச்சி நடத்தின சில முழு உலகத்திலே காணப்படுகிற மிக உயர்ந்த மலைகளில் சிலவற்றின் பெயரையும் அது எந்த நாட்டில் இருக்கிறது என்பதையும் நான் முதலாவது அறிவிக்கிறேன்.
First of all, I want to tell what are the most important mountains in which they did research and in which countries they are at present existing.
இந்தியாவிலே காணப்படக்கூடிய இமயமலை,
the Mount Himalaya that we find in India.
எவரஸ்ட் சிகரத்திலே ஃபாசில்ஸ் என்று சொல்லக்கூடியதான ஒரு பொருளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நம்முடைய இந்தியாவிலே இமயமலையிலும் எவரஸ்ட் சிகரத்திலும் இந்த ஜலப்பிரளயம் நடந்தது சத்தியம்தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரத்தை ஆண்டவர் நம்முடைய இந்திய இமயமலையிலும் எவரஸ்ட் சிகரத்திலும் விட்டு வைத்திருக்கிறார்.
இன் அவர் கண்ட்ரி, இன் தி மவுண்ட் ஹிமாலயாஸ் அண்ட் மவுண்ட் எவரஸ்ட், தி லார்ட் ஹாஸ் ப்ரொவைடட் எவிடன்சஸ் விச் வி கால் ஆஸ் விச் இஸ் கால்ட் ஆஸ் ஃபாசில்ஸ் சோ தட் தி ஃப்ளட் டு ரியலி ஹேப்பன்.
நோயல் ஓடல் என்று சொல்லக்கூடியதான மிக சிறந்த ஆராய்ச்சியாளர் நம்முடைய இந்தியாவிலே எவரஸ்டில் இருந்து இந்த பார்சல்ஸை கண்டுபிடித்திருக்கிறார்.
A great eminent researcher by name Noel Jodal has found out his fossils from our country in Mount Everest.
கண்டுபிடித்த பிற்பாடு பல்வேறு நாட்கள் தீவிர ஆராய்ச்சி பிற்பாடு அந்த குறிக்கப்பட்டதான இந்த பொருள் நோவாவின் நாட்களிலே அந்த ஜலப்பிரளயத்திலே நடந்த சம்பவம் தான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
After he has identified the objects, after doing research and experiments for many years, they have come to the conclusion they were the materials which existed at the time of the flood of Noah.
இரண்டாவதாக ஆல்ஸ் என்கிறதான ஒரு மலை, உயர்ந்த மலை.
Secondly, a very high mountain by name Alps.
South Central Europe-ல் அந்த மலை காணப்படுகிறது.
That mountain is in South Central Europe.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
Praise be to the holy name of God.
மூன்றாவதாக ஆல்டஸ் என்கிறதான ஒரு மலை.
Thirdly, a mountain by name Aldous.
Western South America-வில் அந்த மலை காணப்படுகிறது.
In Western South America, that mountain is existing.
மூன்றாவதாக யூரல் என்கிறதான ஒரு மலை.
Then a mountain by name Ural.
வெஸ்டர்ன் ரஷ்யாவிலே அது காணப்படுகிறது.
இட் இஸ் சீன் இன் வெஸ்டர்ன் ரஷ்யா.
மூன்றாவதாக அல்டாய் என்கிறதான ஒரு மலை.
தென் ஏ மவுண்டன் பை நேம் அல்டாய்.
சென்ட்ரல் ஏசியாவிலே அந்த மலை காணப்படுகிறது.
தட் மவுண்டன் இஸ் சீன் இன் சென்ட்ரல் ஏசியா.
கடைசியாக அப்பலாச்சியன் என்கிறதான ஒரு மலை.
தென் ஏ மவுண்டன் பை நேம் அப்பலாச்சியன்.
ஈஸ்டர்ன் நார்த்தன் அமெரிக்காவில் அது காணப்படுகிறது.
இட் இஸ் சீன் இன் ஈஸ்டர்ன் நார்த்தர்ன் அமெரிக்கா.
கடைசியாக ராக்கி என்கிறதான ஒரு மலை.
Finally, a mountain by name Rocky.
அது இருக்கிறதான இடம் வெஸ்டர்ன் நார்த்தன் அமெரிக்கா.
இட் இஸ் இன் வெஸ்டர்ன் நார்த்தர்ன் அமெரிக்கா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய இந்தியாவிலே காணப்படக்கூடிய இமயமலை முதற்கொண்டு இப்பொழுது நான் குறிப்பிட்ட விசேஷமாக கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுக்காரர்கள் நிறைந்த ரஷ்ய தேசம்.
Right from the mountain of Himalayas, which is in our country, in various mountains, even in the mountain in the country of Russia, where there are communists who deny the existence of God.
நான் சொல்லுகிற இந்த மலைகள் எல்லாம் உயர்ந்த மலைகளாக இருக்கிறது. இந்த மலைகள் மூழ்கத்தக்கதாக அதற்கு மேல் 15 மலை உயரத்தில் ஜலம் நின்றதா, தண்ணீர் நின்றதா என்று ஆராய்ச்சி பண்ணினார்கள்.
All these mountains are very tall mountains. The research was done to prove if actually the water prevailed over all these tall mountains above 50 cubits.
உங்களுடைய அந்த நோட்டீஸ்லே வைத்திருக்கான நீங்கள் வைத்திருக்கான நோட்டீஸ்லே இரண்டாவது படத்திலே சில பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Certain materials are given in the notice that you have in your hand.
பேர் சில பொருளுடைய படத்தை நாம் இந்த சாப்ட்லிங்கில் பார்க்கிறோம்.
we are able to see on the chart certain other materials.
இரண்டு முக்கியமான மலைகளுடைய பெயரும் நம்ம இந்தியாவிலே காணப்படக்கூடிய இமாலயன் மலையையும் நம்ம சாட்டில பார்க்கிறோம்.
So important mountains and even Mount Himalayas of our country we are able to see on the chart.
அமெரிக்காவிலே காணப்படுகிற அப்பலாச்சியன் மவுண்டனுடைய படத்தையும் நம்ம இங்கே பார்க்கிறோம்.
We are able to see the picture of the Appalachian mountain in America also here.
இந்த ஆராய்ச்சியிலே அவர்கள் கண்டுபிடித்ததான சில பொருளுடைய பெயரை நான் சொல்கிறேன்.
I want to tell the names of certain materials which they found during the research.
பெரியபடியான மிருகத்தினுடைய எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க.
The skeletons of big and bigger animals were identified.
இந்த சார்ட்லே முதல் ரெண்டு கட்டத்திலே இந்த படத்தை நாம் பார்க்கிறோம்.
In the first two columns of the chart, you will see that picture.
அடுத்ததாக கான்கிரீட்டட் சீ செல்ஸ்
இருக்கிய கடல் கிழிஞ்சல்கள் தோடு காணப்படுகிறது.
கடலுக்குள் காணப்படக்கூடியதான இந்த கான்கிரீட்டர் சீசல்ஸ் உயர்ந்த மலைகளின் மேல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது.
தீஸ் கான்கிரீட்டர் சீசல்ஸ் விச் ஆர் சீன் அண்டர் த சீ ஆர் நவு ஃபவுண்ட் அட் த டாப் ஏரியாஸ் ஆஃப் திஸ் மவுண்டன்ஸ்.
செடிமெண்ட் லேயர்ஸ் ஆஃப் எர்த் ஃபவுண்ட் இன் த மவுண்டன்ஸ்.
மலைகளில் காணப்படும் வண்டல் அடுக்குகள்.
கர்த்தருடைய பரிசுத்த
நாமத்திற்கு
இப்படி ஏராளமான பொருள்கள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது.
In this way, various different materials have been identified today.
மாத்திரமல்ல,
not only that,
சில மிருகங்களுடைய எலும்புகள்,
the skeletons of certain animals,
fossilized camels, அதாவது ஒட்டகங்களுடைய கடினமாக்கப்பட்டதான எலும்புகள்,
பாறை படிவமாக மாறிவிட்ட ஒட்டகத்தினுடைய கடினமாக்கப்பட்ட எலும்புகள்,
ஹார்சஸ் குதிரைகள்,
குதிரைகளுடைய படிவ பாறையாக்கப்பட்ட படிமங்கள்,
வால்ஸ் லார்ஜ் கேட்ஸ்
பெரிய பூனைகள்,
ஷார்க் டீத்
மிகவும் பெரிய மீன்கள்,
ஷார்க் டீத் பற்கள் பெரிய பெரிய பற்கள்
பெரிய பற்கள்
மிருகத்தினுடைய பெரிய பெரிய பற்கள்
மிருகத்தினுடைய பெரிய பெரிய பிக் பிகர் அண்ட் டீத் ஆஃப் அனிமல்.
பிரியமானவர்களே, வேதம் கற்பனை கதை அல்ல, கட்டுக்கதை அல்ல.
Beloved people of God, the Holy Bible is not a imaginary story, it is not a fable.
பூர்வ உலகத்தை தேவன் ஜலத்தினால் அழித்தது சத்தியம்தானா? அதை நாம் விசுவாசிக்கலாமா?
If it is so that God destroyed the whole world by flood, will be able to believe it?
இதை ஆராய்ச்சியாளர்கள் ஆரம்ப நாட்களிலே ஏற்றுக்கொள்ள மறுத்து வந்தாலும்,
the researchers denied to accept in the initial days,
வருடக்கணக்காக குழுக்கள் குழுக்களாக பிரிந்து பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் தீவிர ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டதான பொருள்களுடைய உண்மையான படத்தைத்தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள்.
In various years, the researchers formed into various teams. And this research in very difficult ways and the materials they found are exhibited on the chart.
இவையெல்லாம் விஞ்ஞானிகள் வெளியிட்டதான உண்மையான படத்தினுடைய காப்பியாக இருக்கிறது.
These are the photocopies of the true pictures and photographs published by the scientists.
இப்படி ஒரு பொருள் கிடைத்த உடனேயே கண்களை மூடிக்கொண்டு அவர்கள் அப்படியே விசுவாசிக்கவில்லை.
As soon as they identified an object, they did not close their eyes and believed as it is.
முழு உலகத்திலும் காணப்படுகிற உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்படத்தக்கதாக 15 முழ உயரத்துக்கு மேல் ஜலம் காணப்பட்டதா?
வாஸ் வாட்டர் ப்ரிவைலிங் அபோ ஆல் த மவுண்டன்ஸ் அண்ட் ஹில்ஸ் அபோ 15 கிலோமீட்டர் ஆஸ் வே ஆஸ் இட் ஹேப்பன்.
அப்படி காணப்பட்டிருக்குமானால்,
இஃப் இட் வாஸ் சீன் சோ,
ஏதாயிலும் ஆதாரங்கள் அங்கே கிடைக்கிறதா?
Are we able to get some evidences here?
இது உண்மைதானா?
Is it true?
என்று வருடக்கணக்காக ஒரு குறிக்கப்பட்ட கூட்டத்தால் அல்ல,
not one particular group for many years,
ஒரு குறிக்கப்பட்ட தேசத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம் அல்ல,
not சில people belong to a particular country,
முழு உலகத்தில் விசேஷமாக இதிலே ஈரான் நாட்டை சேர்ந்ததான இரண்டு முக்கியமான கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஈரான் நாட்டில் வசிக்கக்கூடிய சில ஆராய்ச்சியாளர்கள்,
researchers belong to various countries, especially the researchers living in the country of Iran, where they say there is no God.
Hagdan என்பதுதான் ஒருத்தருடைய பெயராக இருக்கிறது.
The name of one person is Hagdan.
Assistant Professor of Geology.
He is an Assistant Professor of Geology.
ஆனால் இந்த காரியத்தை, இந்த பொருள்களை பல மலைகளிலே கண்டுபிடித்த பிற்பாடு இது நோவாவின் நாட்களிலே நடந்த ஜலப்பிரயத்தில் கொண்டு போய் மலைகளிலே சேர்க்கப்பட்ட பொருள்கள் தானா என்பதை அவர்கள் தீவிர ஆராய்ச்சிக்கு
உட்படுத்தினார்கள்.
இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு மிருகத்தினுடைய எலும்புகள்
the skeletons, the bones of animals which have been identified so
மிருகத்தினுடைய பற்கள்
the teeth of animals
மிக பெரிதான காட்டு பூனைகள்
very big wild cats
பனி பிரதேசத்திலே காணப்பட்டபடியால்
as they were existing in the place where there is ice
அநேக பொருள்களை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஆதாரமாக சாட்சியாக தான் ஒரு ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த உலகத்தின் ஆராய்ச்சியாளர்களுக்கு நிரூபிக்கும்படியாக எல்லா மலைகளிலேயும் ஆண்டவர் விட்டு வைத்திருக்கார்.
God has provided and left behind all such materials and evidence in almost all the mountains to prove that God is a true God. Actually, this incident took place.
பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவன் மூலமாக மனிதனுடைய மீட்புக்காக கொடுக்கப்பட்ட ஜீவனுள்ள வேதம்தான் நம்முடைய கரத்திலே காணப்படுவது.
Beloved people, what we have in our hand is the Holy Bible, which was given by the living God for the redemption of the humanity.
வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம்.
That heaven and earth may pass away.
ஆண்டவராகிய இயேசு ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி சொல்கிறார்?
In one context, Lord Jesus Christ was speaking like that.
நாம் காண்கிறதான் இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம்.
The heaven and earth which we see now may pass away, vanish.
ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டதான எழுத்தோ எழுத்தின் உறுப்போ ஒரு புல் ஸ்டாப் கூட ஒளிந்து போகிறது இல்ல.
The lecture, our thoughts, our ritual, even a full stop will not be passing away.
ஒவ்வொன்றிலும் ஜீவன் இருக்கிறது.
In everything there is life.
ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
Lord Jesus Christ says, my words are life and spirit.
ஆகவே இந்த சத்திய வேதத்தை கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பேர், எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் இதிலே சொல்லப்பட்ட சம்பவங்கள் சத்தியம்தானா என்று ஆராய்ந்து 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 இது சத்தியம் என்பதை இன்னைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
Many researchers who denied the existence of God actually did various experiments and finally came to the conclusion whatever are recorded in the Holy Bible are true.
இந்த வேதம் பொய் அல்ல.
This Bible is not a false.
தேவனுடைய வார்த்தை பொய் அல்ல.
The word of God is not a lie.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்தவ சமுதாயமே, கிறிஸ்தவ நண்பனே, நீ இந்த வேதத்தை விசுவாசிக்கிறாயோ இல்லையோ.
Oh beloved child of God, Christian friend, Christian society, whether you are believing this Holy Bible or not.
வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்கதரிசன வசனங்களையும் ஒரு கூட்ட தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பக்கத்திலேயும், புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பக்கத்திலேயும், விஞ்ஞானிகள் ஒரு பக்கத்திலேயும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் ஆழமாய் ஆராய்ந்து 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 ரிசர்ச் பண்ணி இன்றைக்கு அதெல்லாம் சத்தியம் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
On one side archaeologists, on another side geologists, on another side the researchers did many experiments based on the things that are recorded in the Holy Bible and they finally they have come to the conclusion they are actually true.
இந்த நாசரேத்து பட்டணத்துக்கு நாங்கள் அறிவிப்பது என்னவென்றால்,
what we proclaim on the town of Nazareth,
இந்த தேவனுடைய வார்த்தை பொய் அல்ல.
The word of God is not a lie.
பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிந்தது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுமானால் அந்த வார்த்தையை அப்படியே நாம் விசுவாசிக்க வேண்டும். அது பொய் அல்ல.
If the word of God say the old world perished by flood, we should believe as it is because it is not a false report.
ஏன் அது பொய் அல்ல?
Why it is not a lie?
ஆதியிலே வார்த்தை இருந்தது.
In the beginning was the word.
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது.
The word was with God.
அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது.
God itself was God.
நாங்கள் இந்த நாசரேத்து பட்டணத்துக்கு அறிவிக்கிற தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தை தான் தேவனாய் இருக்கிறது.
Word of God which we proclaim on the town of Nazareth, that word itself was God.
இந்த வார்த்தையானது பிரயாணம் பண்ணி போகக்கூடிய எந்த மனிதனுடைய இருதயத்தையும் பிளக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது.
This word has the power to split the heart of anyone who is on a travel.
கர்த்தருடைய வார்த்தை அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்குகிற சமத்திய போலவும் இருக்கிறது என்று தீர்க்கதரிசி சொல்கிறார்.
The problem says the word of God is like a fire and a hammer which is splitting the mountains.
ஆண்டவராகிய இயேசுவை ஒரு நூற்றுக்கதவில் சந்தித்தான்.
The Lord Jesus Christ was met by a centurion.
அவருடைய வேலைக்காரன் வியாதியஸ்தனாய் தூர இடத்திலே காணப்பட்டான்.
His servant was sick and he was in a far away place.
அவன் வந்து இயேசுவிடத்திலே இந்த வேலைக்காரன் வியாதியஸ்தனாய் இருக்கிறான் என்று சொன்னபோது,
When he came and told Lord Jesus Christ that my servant is sick.
எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலைக்காரனை ஆண்டவராக இயேசு அந்த நூற்று கவியை பார்த்து சொல்லுகிறார், நான் வந்து உன் வேலைக்காரனை சுத்தமாக்குவே.
The servant was many kilometers away from the spot. Lord Jesus Christ told the centurion, I will come and heal your servant.
அதற்கு அந்த நூற்றுக்கு சொன்னதான வார்த்தையை அவனுடைய விசுவாசத்தை நாம் கவனிப்போமாக.
Let us see the faithful words uttered by the centurion.
அவன் என்ன சொல்லுகிறான்?
What does he say?
ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லு.
Lord, speak a word.
நான் அதிகாரத்தில் கீழ்பட்டவனாக
இருக்கிறேன்.
எனக்கு கீழ்பட்டிருக்க சேவகரும் உண்டு.
There are servants under me.
ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான்.
If I ask a person to go, he goes. When I ask a person to come, he comes.
இதை செய் என்றால் செய்கிறான்.
When I ask him to do a thing, he
does. எனக்கு இப்படிப்பட்ட அதிகாரமும் வல்லமையும் இருக்குமானால்,
If I am possessing such power and authority,
நீர் இந்த இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லும்.
You speak a word from this place.
அந்த வார்த்தைகள் பிரயாணம் பண்ணி போய் எத்தனையோ கிலோமீட்டர் கண்ட வேலைக்காரனை குணமாக்கும்.
That word will travel many kilometers and heal my sick person, my servant who is far away.
இந்த நூற்றுக்கதை காணப்பட்ட விசுவாசம் இந்த இடத்துல காணப்படுகிறவங்க எத்தனை பேருக்கு இருக்கிறது?
How many of you who are seated in this place are having the faith that the centurion had?
உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சொந்தக்காரர்கள் எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்திலே வியாதியஸ்தர்களாக இருந்தாலும்,
your relatives, your children and your friends, perhaps they may be sick and they may be far away from you.
தேவனுடைய வார்த்தை சொல்றது, அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார்.
The word of God says, he sends his word and heals.
இதுதான் நூற்றுக்கவருடைய விசுவாசமாக இருக்கிறது.
This is the faith of the centurion.
இந்த வார்த்தையை உங்களுக்கு எத்தனை பேர் இந்த வேலையில விசுவாசிக்கிறீர்கள்?
How many of you believe this word right now?
நீங்க யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்களோ,
Whoever has whatever come problems has come.
இதோ உங்களை நோக்கி தேடி வந்ததான தேவனுடைய வார்த்தையை உறுதியாக பற்றி பிடித்துக்
கொள்ளுங்கள். ஆண்டவரே,
எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்திலே காணப்படக்கூடிய அந்த வியாதியஸ்தன்,
Lord, the sick person who is far away, many kilometers from here.
உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம்.
They may be belongs to your
உங்களோட வேலை பார்க்கிறவர்களா இருக்கலாம்.
They may be your colleagues.
சில வேலை உங்களுடைய ஊழியர்களா இருக்கலாம்.
Sometimes they may be your servants.
யாரா இருந்தாலும்,
Whoever they may be.
இந்த வார்த்தையை உங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
How many of you believe this word?
இல்ல, இந்த இடத்தை யாரெல்லாம் வியாதியஸ்தர்களாய் கடந்து வந்திருக்கிறீர்கள்?
How many of you have sick people here?
தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
The word of God is life and spirit.
இன்றைக்குள்ளான தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், புவியியல் ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
Archaeologists, geologists, scientists have accepted this fact.
இந்த வேளையிலே ஒரு பெரிதான குணமாக்குதல் நம்முடைய மத்தியிலே உண்டாகிக் கொண்டிருக்கிறது.
Right now there is a great healing taking place in our midst.
நீ எந்த வியாதியினால் கட்டப்பட்டிருந்தாலும் சரி,
with whatever sickness you are bound,
அது ஆஸ்மா வியாதியா இருந்தாலும் சரி,
perhaps it is asthma,
அல்லது கேன்சர் வியாதியா இருந்தாலும் சரி,
cancer,
அது டிபியா இருந்தாலும் சரி,
TB,
அது பிரெயின் ஃபீவரா இருந்தாலும் சரி,
பிரெயின் ஃபீவர்,
அது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எந்த வியாதியா இருந்தாலும்,
whatever disease by the doctor,
நான் ஒரு முறை கூட
சொல்லுகிறேன்,
தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது.
The word of God is living.
வானமும் பூமியும் ஒழிந்து போக போகிறது.
Heaven and earth will pass away.
ஆண்டவருடைய வார்த்தையுள்ள எழுத்தோ எழுத்தின் உறுப்புக்கோ அழிவே இல்லை.
Even to a letter or a postcard come out of the word of God, there is no shame.
நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்.
I am the Lord that heals you.
அந்த சத்தத்தோடு தேவனுடைய வார்த்தை அந்த முந்தின நித்தியத்திலே வார்த்தையாக காணப்பட்ட இயேசு,
with that promise, the word of God, who was in the Father of eternity, Lord Jesus Christ.
Yes, we are.
Who is Jesus?
முந்தின நித்தியத்தில் அவர் எப்படி இருந்தார்?
How was he in the Father of eternity?
அவர் வார்த்தையாக காணப்பட்டதாக ஒன்னியோவானிலே படிக்கிறோம்.
In 1 John, we read, he was manifested as the word of God.
முந்தின நித்தியத்தில் வார்த்தையாக காணப்பட்டவர்,
he who was word of God in the Father.
இதோ இந்த நாசரேத்திற்கு மீட்புக்காக,
for the redemption of the town of Nazareth.
இந்த நாசரேத்திற்கு ரட்சிப்புக்காக,
the salvation of the town of Nazareth.
ஒரு பாவியை ரட்சிக்கும்படியாக,
in order to save a sinner.
அந்த வார்த்தை மாமிசமாய் மாறி இயேசு என்னும் நாமத்திலே இந்த பூமிக்கு இறங்கி
வந்தார்.
நீங்கள் எத்தனை பேர் வியாதியஸ்தர்களாக இருக்கிறீர்கள்?
How many of sick people?
எத்தனை பேருக்கு இருதய வேதனை காணப்படுகிறது?
How many of your chest pain?
எத்தனை பேருக்கு குடல்ல புல் அல்சர் காணப்படுகிறது?
How many of ulcer in the intestine?
எத்தனை பேர் தீராத விஷ காய்ச்சலினால் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
How many are afflicted by severe fever which cannot be cured?
பிரியமானவர்களே, ஆவியானவர் ஏவுதலோடு ஆவியானவர் வேறுபட்ட சீலை நடத்தி கொண்டிருக்கிறார்.
By the inspiration
சிந்தையில இருந்ததல்ல.
By the inspiration of the spirit of God I am speaking. The Lord is leading my different way. It is not at all in my mind.
தேவனுடைய வார்த்தையில உள்ளான ஒரு டைனமிக் பவரை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
I speak about the dynamic power in the word of God.
மின்சாரத்தை பார்க்கலாம், மின்னலை பார்க்கலாம், தேவனுடைய ஒரு வார்த்தைக்குள் மறைந்திருக்கிற உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை.
Rather than the electricity and lightning, the resurrection power that is contained in a word of God.
இதுவரை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோமே.
We have been listening to so far.
பூர்வ உலகத்தை தேவன் சாத்தினால் அழித்தார்.
The Lord destroyed the old world by flesh.
அந்த வார்த்தை சத்தியம் என்பதை இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது.
The world has accepted that word is true.
இந்த செய்தியை ஆராய்ந்து பார்த்தோடு ஒருவரும் மறுப்பு சொல்ல முடியாது.
The people who did research on this, nobody could deny.
ஒரு செத்து போன தேவனை அறிவிக்க முடியாது அல்ல இந்த கூட்டங்கள் நடத்தப்படுவது.
These meetings are not conducted to proclaim a dead God.
இதோ ஜீவனுள்ள தேவனை அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை இந்த பட்டணத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கிறோம்.
As gospel, we are preaching the town, the living God and the living words that has been given by the living God.
யார் யாரெல்லாம் இந்த இடத்துல வியாதிஸ்தர்களாய் இந்த மைதானத்துக்குள்ளே காணப்படுகிறீர்களோ,
Over all sin and sick people in this maidan.
நான் சொல்வது இந்த மைதானத்துக்குள் இருக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல.
I speak not only about the people sick and in the maidan.
நூற்றுக்கதிர விசுவாசம் நம்மில் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாக வேண்டும்.
Let everyone may have the cultivating the faith of this centurion.
இன்னும் எவ்வளவு நாள் நீ வியாதிஸ்தனாக இருக்க போகிறாய்?
How long you will continue as a sick person?
இன்னும் எவ்வளவு காலம் மருத்துவத்துக்கும் மருந்துக்கும் மருத்துவருக்கும் உடைய பணத்தை நீ செலவழிக்க போகிறாய்?
How long you are going to spend your money on medicine doctors?
உன்னை குணமாக்கக்கூடிய உன்னை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை இதோ உன்னை தேடி வருகிறது.
The word of God which is able to heal you, resurrect you, come seeking you.
நீ இருக்கிற இடத்திலே அது எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும்.
Right from the place we are receiver, perhaps it may be far away, many kilometers.
ஒருவேளை இந்த ஒளிபரப்பின் மூலமாக தூர இடத்துல இருந்து வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கலாம்.
லவுட் ஸ்பீக்கர் பீப்புள் மே பி லிசனிங் டு தி வேர்ட் ஆஃப் காட் ஃப்ரம் எ வெரி ஃபார் அவே பிளேஸ்.
நான் விசுவாசிக்கிறேன்.
ஐ பிலீவ்
இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன்.
ஐ பிலீவ் தி வேர்ட் ஆஃப் காட்.
என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
மை வேர்ட் இஸ் லைஃப் அண்ட் ஸ்பிரிட்.
அது ஏன் ஆவியாய் இருக்கிறது?
வாய்ஸ் இஸ் ஸ்பிரிட்.
எந்த இடத்திலும் அது உள்ளே பிரவேசிக்கும்.
கேன் பெனிட்ரேட் இன் எனி பிளேஸ்.
அதை ஒரு மனிதனுக்கு தடுக்க முடியாது.
நோபடி கேன் ஸ்டாப் இட்.
அது ஒளியை பார்க்கவும் வேகம் உடையது.
இட் இஸ் ஃபாஸ்டர் தன் தி லைட்.
ஒளியை பார்க்கணும் வேகம் உடையது தேவனுடைய வார்த்தை.
The word of God is faster than the light.
ஆகவே இந்த இடத்துல தீராத பிரச்சனையோடு யார் வந்திருந்தாலும்,
whoever has come to this place with incurable problem,
ஒரே ஒரு நொடி பொழுது,
just a minute,
அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள்.
Believe that word.
அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள்.
Believe that word.
இந்த வேளையிலே விடுதலை.
Right now you have delivered.
இந்த வேளையிலே சுகம்.
Right now healing.
உங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
How many of you believe it?
என்னை குணமாக்க யாருமே இல்லையே, என் வியாதியை குறித்து கவலைப்பட யாருமே இல்லையே என்ற கண்ணீரோடு நீ தேவ சமூகத்திலே காணப்படுகிறார்.
There is none to heal me. There is none to be concerned about me. With this thought, you are with tears in the presence of God.
இதோ என் பிள்ளையே உனக்காக உனக்காக மாத்திரமே என் வார்த்தையை அனுப்புகிறேன்.
ஓ மை சைல்ட், மை சைல்ட் ஆஃப் காட், ஐ ஆம் சென்டிங் மை வேர்ட் ஒன்லி ஃபார் யூ.
23 வருட காலம்,
ஃபார் 23 லாங் இயர்ஸ்,
குடல் வியாதியினால் நீ கட்டப்பட்டிருக்கிறாய்.
யூ ஆர் பவுண்ட் வித் அல்சர்ஸ்.
உன்னால் ஒருவேளை ஆதாரத்தை கூட சிக்க முடியாத ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் நீ காணப்படுகிறாய்.
யூ ஆர் இன் எ பெதட்ரி கண்டிஷன், அன்எபிள் டு டேக் ஈவன் தி டயட் ஃபார் ஒன் டைம்.
அதே வேளையிலே உனக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது.
இன் தி மீன் டைம் யூ ஆர் ரிச்.
உன்னுடைய ஐஸ்வர்யம் உன் வியாதியை குணமாக்க
முடியாது.
இதுவரை நீ எடுத்து வந்த அனுசரித்து வந்த மருத்துவருடைய ஆலோசனை உன்னை கைவிட்டது.
அட்வைஸ் ஆஃப் தி டாக்டர்ஸ் விச் யூ ஹேவ் பீன் ஃபாலோயிங் ஹஸ் ஃபர்சேக்கன் யூ.
இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தை, ஆவியான அவருடைய வார்த்தை உன் குடலுக்குள்
பிரியமானவர்களே,
ஆத்தி எலும்பு வாங்கினால்
Beloved, if you are buying the bone of a sheep,
30-30, அதை நாம் உறிஞ்சுவோம்.
We are just patching and patching and sucking.
அதை ஊன் என்று சொல்கிறார்கள்.
It is called marrow.
ஆவியா இருக்கிற தேவனுடைய வார்த்தையானது.
The word of God which is spirit,
உன் எலும்புக்குள் மாத்திரமல்ல,
not only inside bone,
அந்த ஊனுக்குள்ளும் புறப்பட்டு போகக்கூடியதாக,
it is able to penetrate into marrow.
அப்படி ஒரு வசனத்தை எபிரேயர் 4 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம்.
In Hebrews chapter 4 we come across such a
இந்த வசனத்தை வாசிப்பார்கள். நாம் எல்லாரும் ஒரு நொடிப்பொழுது மற்ற எல்லாரும் கண்களை மூடி அந்த வார்த்தைகளை கவனிப்போமாக.
They will read this verse. Let us close our eyes and watch closely at the word.
நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்படியாக வரவில்லை. நான் வேறொரு பகுதிக்குள்ளே பிரவேசிக்க முடியாதான்
தேவனுடைய
வார்த்தைக்குள்ளே உள்ளதான விளையாடப்பட்ட வல்லமையை,
the precious power in the word of God,
அந்த வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை இந்த கூட்டத்தில் வெளிப்படுத்த ஆவியானவர் இதை சொல்லுகிறார்.
The spirit of God is inspiring to me to reveal how amount of power is inside the word of God.
எப்படியே 4 அதிகாரத்தை நாம் படிக்கும் போது,
Hebrews chapter 4 we read.
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும்,
இதை கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல.
The word of God is not ordinary word.
பூர்வ உலகத்தை அழிப்பேன் என்று சொன்னால்,
God said I will destroy the whole world.
அழிந்தது என்று சொன்னால் இப்பொழுது இருக்கிற உலகம் அழியும் என்று சொன்னால், அது நிச்சயமாகவே அழியும்.
உன்னை
குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னால், நீ நிச்சயமாகவே குணமாவாய். அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை.
உன்
பாவங்களை மன்னிப்பேன் என்று அவர் சொன்னால்,
I will forgive your sin.
நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று அவர் சொன்னார்.
He says, I am the Lord who sanctify you.
அவர் நிச்சயமாகவே உன்னை பரிசுத்தமாக்குவார்.
Definitely he will sanctify you.
அவர் நிச்சயமாகவே உன்னை குணமாக்குவார்.
Definitely he will heal you.
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொன்னார்.
He says, I will bless you.
அவர் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பார்.
Definitely he will bless you.
சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாக இருக்கலாம்.
There are situations and opportunities may be contrary to you.
எந்த விதத்திலும் நம்பிக்கைக்கு ஏதுவில்லாமல் இருக்கலாம்.
There is no trace of hope.
ஆபிரகாம் சாரா எடுத்துக் கொள்ளுங்கள்.
Take Abraham and Sarah.
ஆபிரகாமுக்கு 100 வயது.
Abraham was 100 years old.
சாராளுக்கு கர்ப்பம் செத்து போய்விட்டது.
Womber Sarah was dead.
விஞ்ஞான ரீதியாக, மருத்துவ ரீதியாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தகுதியை ஆபிரகாமும் சாராளும் இழந்து விட்டார்கள்.
Scientifically and medically, Abraham and Sarah has lost the power to bigger child.
அவர்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உற்பவ காலத்திட்டத்துக்கு உன்னிடத்துக்கு வருவே.
The word of God comes unto them at the time of the season of life. I will come unto you.
அப்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான்.
At that time Sarah shall have a son.
அந்த சாராள் நகைக்கிறாள்.
That Sarah is laughing.
என் புருஷனுக்கு 100 வயதாகி விட்டது.
My husband is 100 years old.
எனக்கு கர்ப்பம் செத்து போய்விட்டது.
My womb is dead.
எந்த விதத்திலும் பிள்ளையை பெற்றக்கூடிய தகுதி எனக்கு இல்ல.
நோ வே ஐ ஹாவ் தி கெபாசிட்டி டு
ஆனா தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள்.
பட் லுக் அட் தி வேர்ட் ஆஃப் காட்.
செத்து போன அந்த கர்ப்பத்துக்குள்ளே இறங்குகிற தேவனுடைய வல்லமை உள்ள ஜீவனுள்ள வார்த்தை,
தி பவர்ஃபுல் லிவிங் வேர்ட் ஆஃப் காட் விச் இஸ் ஏபிள் டு பெனிட்ரேட் இன் தி டெத் ரூம்.
இந்த 2 கூட்டத்திலே அந்த வார்த்தை இந்த நாசரேத் பட்டணத்தை பிளக்கும்படியாக, கடியப்பட்ட ஜனத்தின் இருதயத்தை பிளக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறது.
On the second day that word was descended to Nazareth in order to split the heart and broke hearts, in order to break the heart and hearts.
உன் வியாதியின் தன்மையை நீ பார்க்க வேண்டாம்.
Do not look at the nature of your sickness.
நீ ரத்த வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கிறாயா?
Are you vomiting blood?
உன் சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியேறிக் கொண்டிருக்கிறதா?
Is blood coming out of your body?
அதை பார்த்து நான் மரித்து போவேன் என்று பயப்படுகிறாயா?
Looking at it, are you afraid I will die?
ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் கட்டப்பட்ட உன்னை விடுதலையாக்கக்கூடிய வல்லமை உள்ள வார்த்தை இதோ உன் இருதயத்திலே ஊடுருவி பிரவேசிக்கிறது.
The word of God which is able to deliver you, heal you, who are bound by the power of the death all the days of life, it is penetrating in your body, in your bones.
அந்த வார்த்தையை வாசிப்போமாக.
Let us read that word.
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதாயும் இருக்கிறது.
இந்த வசனத்துக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக வேறொரு விளக்கம் இருக்கிறது.
There is another spiritual interpretation for this.
நான் அந்த விளக்கத்துக்குள் பிரவேசிக்க விரும்பவில்லை.
I do not pass into that interpretation.
ஆவியானவர் இந்த வசனத்துக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியாது என்னை தூண்டுகிற ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன்.
Only one explanation is that the spirit of God is urging to see.
ஆத்துமாவுக்குள்ளேயும் ஊடுருவி, எந்த மனிதனுடைய ஆத்துமாவுக்குள்ளேயும் ஊடுருவி பிரவேசிக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையில வார்த்தை.
The powerful word of God which is capable of penetrating into any soul of any human being.
ஆத்மா இருதயம் சம்பந்தப்பட்டது.
The soul is made to come.
ஆவிக்குள்ளே ஊடுருவி பிரவேசிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை.
The word of God which can penetrate into the spirit.
அது மனது தலை சம்பந்தப்பட்டது.
It is related to mind organs.
எந்த இடத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை பிரவேசிக்கக்கூடியது.
In whatever place the word of God is capable of entering.
இதோ அந்த வார்த்தை உனக்கே தெரியாமல் உன் சரீரத்திலே உன் இருதயத்திலே நீ எந்த இடத்திலே வியாதிப்பட்டிருக்கிறாயோ.
That word of God without your knowledge in your heart, in whatever part of the body you are having sickness.
அந்த இடத்துக்குள்ளே இந்த வார்த்தை பிரவேசிக்கிறது.
The word of God enters in that particular spot.
உங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
How many of you believe?
கண்களை மூடி அந்த வார்த்தைக்காக உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள்.
Close your ears and prepare your heart for that word.
இனியும் நீ வியாதியஸ்தனாய் இருப்பது, இந்த இடத்தை விட்டு வியாதியஸ்தனாய் கடந்து போவது தேவ சித்தம் அல்ல.
இட் இஸ் நாட் த வில் ஆஃப் காட் தட் யூ ஷுட் லீவ் திஸ் பிளேஸ் அஸ் எ சிக் பர்சன்.
விழுந்து போன தூதன் இத்தனை வருட காலமாக குறிக்கப்பட்ட வியாதியை கொடுத்து உன்னை கட்டி வைத்திருந்தான்.
The fallen angel has given a particular disease on you and has bound you for so many years.
இதோ விடுதலையாக்கக்கூடிய தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை உன் இருதயத்தை பிளக்கிறது.
The living word of God which can deliver you is clicking your heart.
எந்த சத்துருவின் வல்லமையும் எந்த பிசாசின் வல்லமையும் அந்த வார்த்தைக்கு முன்பாக நிற்க முடியாது.
Whatever power of the devil or whatever power of the enemy is able to stand before that word.
தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய்.
You believe that there is one God.
நல்லதுதான்.
It's good.
பிசாசுகளும் விசுவாசித்து நடுகின்ற நாமம் இயேசுவின் நாமம்.
The name of Lord Jesus is a name by which even the devils tremble and worship.
அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீயோ பிசாசை கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறாய்.
Oh, spirit baptized child of God, you are trembling seeing the devil.
உன் வியாதியை கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறாய்.
You are trembling seeing your sickness.
உன்னை பின்தொடர்ந்தவர்கள் பாவத்தை கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறாய்.
You are trembling looking at the sin that is following
you. ஆனால் உன்னை கட்டி வைத்திருக்கிற பிசாசோ யாருக்கு பயந்து நடுங்குகிறான்?
But the devil who has bound you, whom he is trembling before.
யாக்கோபு சொல்கிறார், தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய்.
James says, you believe that there is one God.
நல்லதுதான்.
It's good.
பிசாசுகளும் விசுவாசித்து
நடுங்குகின்றன.
இத்தனை வருட காலமாக வியாதியினால் பாவத்தினால் மரணத்தினால் கட்டுவித்த சகல பிசாசம் இதோ இப்போது நடுங்கிக்
கொண்டிருக்கிறது. By sin, sickness and death are trembling right now.
இத்தனை வருட காலமாக வியாதியின் மூலமாக இந்த நபருக்குள்ளே, இந்த நபரின் இருதயத்துக்குள்ளே நான் குடியிருந்தேனே.
For so many years, using the sickness as a vehicle, I was dwelling in the heart of this particular individual.
இயேசு சொல்கிறார், என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
Jesus says, my words are spirit and life.
செத்து போனவருடைய அவயங்களை இதோ அந்த வார்த்தைக்குள்ளே மறைந்திருக்கிற ஜீவன் பிரவேசித்து
பவர் தட் இஸ் ஹிடன் தி வேர்ட் என்டர்ஸ் இன்டு தி டெட் மெம்பர்ஸ் யுவர் பாடி அண்ட் யூ ஆர் ஹீல்ட்.
இனி நீ அடிமை அல்ல.
யூ ஆர் நாட் எ சர்ட்.
இனி நீ ஆதியஸ்தன் அல்ல.
யூ ஆர் நாட் எ சிக் பர்சன்.
இனி நீ பலவீனன் அல்ல.
யூ ஆர் நாட் வீக்.
பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக.
மே தி வீக் ஒன் சே தட் ஹி இஸ் ஸ்ட்ராங்.
பலவீனனும் தன்னை பலவான் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்வானாக.
இவரே வீக் ஒன் சே இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் தட் ஹி இஸ் ஸ்ட்ராங்.
நீங்கள் யாரெல்லாம் ரகசிய பாவத்தினால் கட்டப்பட்ட இந்த இடத்துல வந்தீர்களோ, நீங்கள் இயேசுவின் வார்த்தையினால் தேவனுடைய வார்த்தையினால் இதோ
விடுதலையாக்கப்படுவீர்கள்.
தேவனுடைய வார்த்தைக்கு தோல்வி இல்லை, இல்லவே இல்லை.
வல்லமை
உள்ளதான தேவனுடைய வார்த்தை,
பவர்ஃபுல் வேர்ட் ஆஃப் காட்,
ஜீவன் உள்ளதான தேவனுடைய வார்த்தை,
லிவிங் வேர்ட் ஆஃப் காட்,
கண்மலையை நொறுக்குகிறதான.
It is capable of even breaking
the fire. அப்படி போன்ற தேவனுடைய வார்த்தை,
the word of God which is powered by the fire.
நீ பிரவேசிக்க முடியாது, என் வாழ்க்கை இவ்வளவுதான்.
It cannot enter, penetrate, my life is only so much.
என் குடும்பத்தின் நிலவரம் இவ்வளவுதான்.
The condition of my family is so much.
என் பிள்ளையுடைய வாழ்க்கை இவ்வளவுதான்.
The life of my children is so much.
என் எதிர்காலம் இவ்வளவுதான்.
My future is so much.
என் வியாபாரம் இவ்வளவுதான்.
My business is so much.
என் எந்த இடத்துல கூனி குடிய நீ காணப்படுவாயோ.
In whatever place you are bound and bent.
இதோ அந்த இடத்துல இந்த வார்த்தை பிரசங்கிக்கிறது.
In that place this word of God is preaching.
இது தேவனுடைய வார்த்தை.
It is the word of God.
இந்த வார்த்தை தான் தேவன்.
Word of God.
ஆதியில வார்த்தை இருந்தது.
It was the word.
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது.
That word was with God.
அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது.
That word was God.
இந்த வேளையிலே உன் ஜீவியத்தில் அவர் திருப்பு முனை உண்டாக்குகிறார்.
Right now he is a turning point in your life.
நீ எதிர்பாராத விதத்திலே,
நீ
சொப்பனத்தில் கூட நினைக்காத நேரத்திலே,
you did not see even a dream.
உன் கண்களுக்கு தெரியாமல் ஒரு மறுரூபத்தின் கிரியை,
ஒரு transformation.
இந்த நேரத்திலே
right now
அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் செய்திருக்கிறது.
That word has gone in your
life. நீ விசுவாசத்தோடு புறப்பட்டு போக வேண்டும்.
You should start with faith.
கொஞ்ச நாளைக்கு விற்பாடுதான் தெரியும்.
After some days you will realize.
ஏனென்றால் உன் கண்களுக்கு தெரியாமல் அந்த கிரியை இந்த வார்த்தை செய்து முடித்திருக்கிறது.
In which was your eyes the word of God has completed that work.
இறையாதே அமைதலாயிரு.
Do not be making noise.
இறையாதே அமைதலாயிரு.
Do not make noise. Be calm.
அந்த கொந்தளிக்கிற கரல் அமர்ந்தது.
The voice will see what.
கொந்தளிக்கிற கரல் அமர்ந்தது.
The voice will see what.
ஒரே வார்த்தை.
Simply one word.
இறையாதே அமைதலாயிரு.
Do not make noise. Be calm.
உன் குடும்பத்திலே,
உன்
தனிப்பட்ட சீரியத்திலே,
பர்சனல் லைஃப்,
உன் வியாபாரத்திலே,
பிசினஸ்
கொந்தளித்துக் கொண்டு சாதாரண கொந்தளிப்பையோ,
ஆல் தி சம்பஸஸ் தட் ஆர் வாய்ஸ்லெஸ்,
இதோ ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது இறையாதே அமைதலாயிரு.
தி வேர்ட் ஆஃப் காட் சேஸ் டோன்ட் மேக் நாய்ஸ், பீ காம்.
இம்மட்டும் வா, இனி இன்றி வராதே.
கம் அவுட் டு திஸ் பாயிண்ட், டு நாட் கம் அப் பியாண்ட் திஸ் லிமிட்.
உன் ஆலைகளின் பெருமை அங்கேயே அடங்க கடவுளே.
மே தி பிரைட் ஆஃப் யுவர் வேர்ல்ட் ஸ்டாப் ஹியர்.
கர்த்தர் கட்டளையிடுகிறார்.
The Lord has commanded.
ஆண்டவர் கட்டளையிட காரியம் சம்பவிக்காமல் இருக்கமா?
When God commands, will it not happen?
இதோ மாம்சமான தேவனாய் கர்த்தர்,
He is the God who is the Lord of all flesh.
உன்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ?
Is there any wonderful thing that I cannot do?
ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை,
Beloved child of God,
பூர்வ உலகம் அழிந்தது.
The old world was destroyed.
கண்ணை மூடிக்கொண்டு விசுவாசிக்க அவர்கள் பெந்தகோஸ்தேக்காரர்கள் அல்ல.
They were not Pentecostal people to close their eyes and believe it.
இந்த வார்த்தையை கண்ணை மூடிக்கொண்டு விசுவாசிக்க அவர்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல.
They are not Christians to close their eyes and believe this word.
புவியியல் ஆராய்ச்சியாளர்கள்.
They were geologists.
தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்.
They are archaeologists.
விஞ்ஞானிகள். இப்படி கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக பிரிந்து தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை ஆராய்ந்து
பார்த்தார்கள்.
அப்போது சம்பவித்தது என்ன?
What happens then?
இன்றைக்கு இந்த உலகத்தை ஏற்றுக்கொண்டு படம் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பூர்வ உலகம் அழிந்தது, அது ஜலத்தினால் அழிந்தது. எல்லா மலைகளும் மூடி அந்த மலைகளுக்கு மேல் 15 மணி உயரத்திலே தண்ணீர் நின்றது சத்தியம்தான்.
The people of the world have known the evidence, understood it is true, and released papers and photographs that what was actually prevailing above all the mountains and 50 cubits
above.
I want to tell the spiritual
thing. உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை, எந்த பாவம், எந்த வியாதி இந்த உயர்ந்த மலையை போல, ஆல்ப்ஸ் மலையை போல, இமய மலையை போல, ஆல்டஸ் மலையை போல காணப்படுகிறதோ?
வாட் அவர் ப்ராப்ளம், வாட் அவர் சின், whatever difficulties are existing in your life, just like the tall arched mountains of Mount Himalaya,
ungalai katti vechirukkira vyadhiyai indha malaikoppaga naan solren.
I am comparing the sickness that has bound to this mountain.
Ungalai katti vechirukkira paavathai, andha ragasiya paavathai indha malaikoppaga naan solren.
I am comparing the secret sin which has bound you, comparing to this mountain.
Adhellam neenga malaithu pogurathukkaga ungalai paavam உயர்ந்த ஒரு மலையை போல இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே
காணப்பட்டது.
எப்படியே ஜலத்தினால் அந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டதோ,
in what manner all the mountains were covered by water,
மலைகளின் மூடத்தக்கதாக 15 முழ உயரத்துக்கு அந்த ஜலம் நின்றதோ,
the water prevailed above all the mountains so that it was upward by 15 cubits above the mountain.
அந்த தண்ணீருக்கு சில ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு.
There are certain spiritual meaning for water.
முதலாவதாக தண்ணீர் கர்த்தருடைய சமூகத்தை காட்டுகிறது.
First of all the water shows the presence of God.
சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது
இந்த
கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களில் துணிக்கிறது.
The word of God is sounding upon the water.
மகிமையுள்ள தேவன் விளங்குகிறார்.
The glorious God is making shout noise.
கர்த்தர் திரளான தண்ணீர்களின் நடுவே இருக்கிறார்.
The Lord is in the midst of much waters.
ஆகவே தண்ணீர் தேவனையும் தேவ சமூகத்தையும்
காட்டுகிறார். Therefore water shows God and the presence of God.
நீ எந்த பாவத்தோடு வந்தாயோ, எந்த வியாதியோடு வந்தாயோ,
என்
வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நம்பிக்கை இழந்து வந்தாயே,
உன்னை
தேவன் நெருமையாய்
அனுப்புகிறார்.
உயர்ந்த மலைகளுக்கு மேல் மூழ்கத்தக்கடாத 15 கோடி உயரத்திலே எழுத்தின்படியான தண்ணீர் நின்றதே.
Literal water was prevailing above the tall mountain 15 cubits above.
29 சங்கீதம் 3 வசனம்.
தண்ணீர்கள்
மேல் கர்த்தருடைய சத்தம்
காணப்படும். The presence of
God. எங்கே இருக்கிறார்?
Where is God?
சிறவான தண்ணீர் நடுவே கர்த்தர் இருக்கிறார்.
God is upon many waters.
அந்த தண்ணீர்,
that water,
தேவ சமூகம். பல அர்த்தங்கள் இருக்குது.
மெனி மீனிங்ஸ் ஸ்வீட்.
வேறு சில அர்த்தங்கள், நெகட்டிவான அர்த்தங்கள் இருக்காது.
நெகட்டிவ் மீனிங்ஸ் ஆல்சோ.
இந்த இடத்துல,
பட் இன் திஸ் வே,
இந்த சகல பர்வதங்களையும்,
ஆல் யுவர் மவுண்டன்,
அந்த உயர்ந்த மலைகள் யார், எது,
வாட் ஆர் தி டால் மவுண்டன்,
இதுவரை உன்னை கட்டி வைத்த அந்த பெரிய வியாதி,
the great serious sickness,
அந்த பெரிய பாவம்,
the great sin which has
உன் வியாபாரத்தை காணப்பட்ட பெரிய நஷ்டம்,
the great loss that affected your business,
உன் ஜீவியத்தில் காணப்பட்ட பெரிய பின்மாற்றம்,
the great backsliding that was in your life,
எல்லாவற்றையும் முழுக பண்ணி 15 முறை உயர்த்தது. இந்த தண்ணீர் நின்றது போல, இதோ தேவ சமூகம் உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய வியாதிய, உன்னுடைய பின்மாற்றத்தை அப்படியே
மூடுகிறது. Prevailing over the mountains, jobs, Bhujan Kitabu, your all problems, sickness, and everything is covered by this water.
தண்ணீர் அபிஷேகத்தை காட்டுகிறது.
என்னை
விசுவாசிக்கக்கூடிய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று
சொல்கிறார்.
இந்த கூட்டத்தில் ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க
போகிறார்.
அபிஷேகம் இல்லாதவர்களுக்கு அபிஷேகமும், அபிஷேகத்தை பெற்றவர்கள் இழந்து போனவர்களுக்கு புதிய ஒரு அபிஷேகத்தினால், அந்த தண்ணீரினால் அதை மூட
போகிறார்.
தண்ணீர் ஆவியானவருடைய ஆசீர்வாதங்களை காட்டுகிறது.
Water shows the moving of the Spirit of God.
ஆவியானவர் உன்னாதியாரத்திலே ஜலத்தின் மேல் ஆவியானவர் ஆசீர்வாதி கொண்டிருந்தார்.
The Spirit of God was hovering on the water in the book of Genesis.
அப்போ ஆவியான ஆசீர்வாதங்கள் என்ன நடந்தது?
What happened when the Spirit of God hovered?
ஒளிங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டதான அந்த பூமி நல்ல நிலவரத்திலே மாற்றி
அமைக்கப்பட்டது.
இதோ ஆவியானவர் உன்மேல், உன்னுடைய பிரச்சனைகள் மேல், உன்னுடைய வியாதியின் மேல், உன்னுடைய சகல துன்பங்களின் மேலும் ஆவியானவர் ஆசீர்வாதிக்
கொண்டிருக்கிறார்.
பயத்தின் ஆவியிலிருந்து கர்த்தருடைய பிள்ளையே நீ வெளியே
வருவாய்.
தேவன் கொடூரமான தேவன் அல்ல. தேவனை குறித்து அறிவு
என்ன?
தேவனை பற்றி நாம் அறிவதுதான் நித்திய
ஜீவன்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் போது,
உண்மையும் நீர் அனுப்பினதாக இயேசு கிறிஸ்துவின் அறிவே நித்திய ஜீவன். And this is life eternal, that they might know thee, the only true God, and Jesus Christ whom thou hast sent.
பூர்வ உலகத்தின் முடிவை குறித்து இதுவரை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
We have been listening about the end of the old world.
உலகத்தின் முடிவும் நித்தியம்.
The end of the world and eternity.
நித்தியத்தை குறித்து நாம் இப்போது கேள்விப்பட்டிருக்கிறோம்.
Now we are going to hear about eternity.
நித்தியத்துக்குரிய, நித்திய ஜீவனுக்குரியவனாக எப்படி மாறுவது?
How you can become a being of eternal life.
ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும்,
the only true God, you,
நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும்,
and Jesus Christ whom you sent,
அறிவு